அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் திங்கள் 4 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்திகள்.
ஜெனரல் எலெக்ஷன்ஸ் டு தி லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஆஃப் தமிழ்நாடு கவரிங் 234 அசெம்பிளி கன்ஸ்டிடுவன்சிஸ் வில் ஆல்சோ பி ஹெல்ட் இன் ஒன் ஃபேஸ் அண்ட் தி டேட் ஆஃப் போல் வில் பி 16th May.
ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் கண்ணையா குமார் நிகழ்த்திய உரை சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் முக்கிய பேசு பொருளாக பரவி வருகின்றமை குறித்த குறிப்பு. இலங்கையில் சட்டவிரோத சிறுநீரக வியாபாரத்தில் ஈடுபட்ட சந்தேகத்தில் இந்தியர்கள் கைதாகி இருக்கின்றமை தொடர்பான செய்திகள். வடக்கில் காணிகளை விடுவிக்க கோரி முகாம்வாசிகள் துவங்கியிருக்கின்ற உண்ணாவிரத போராட்டம் குறித்த தகவல்கள். மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கோரி JVP நடத்தும் போராட்டத்துக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பதில்.
ஆனா இதே JVP தான் 1971 ஆரம்பிச்சதுலேருந்து இந்திய வம்சாவளி மக்களுக்கும் எதிர்ப்பு, எத்தனையோ போராட்டங்களை நடத்தி தேக தோட்டங்களை மூட வச்சாங்க, எத்தனை தொழிற்சாலையை எரிச்சு குடிச்சவங்க.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
பிரேசிலின் முன்னாள் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலா டி சில்வா அந்நாட்டு காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அங்கு நடைபெற்று வரும் ஊழல் மோசடி விசாரணையின் ஒரு பகுதியாக அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அரசினால் முன்னெடுக்கப்பட்டு வந்த பெட்ரோபாஸ் என்ற எண்ணெய் நிறுவனத்திலிருந்து அவர் பல மில்லியன் டாலர்களை பெற்றுள்ளார் என அரச வழக்கறிஞர்கள்
தெரிவித்துள்ளனர்.
போலீசார் அவரது வீட்டை முற்றுகையிட்டு அவரை தடுத்து வைத்துள்ளமை பிரேசிலில் ஆத்திரமூட்டும் எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளது. இவரது தடுத்து வைப்பு தன்னிச்சையானதும் நீதிக்கு புறம்பானதும் என தெரிவித்துள்ள முன்னாள் அதிபரின் தொண்டு நிறுவனமான லூலா அமைப்பு இது சட்டத்தின் ஆட்சி மீதான தாக்குதல் எனவும் கூறியுள்ளது. தனது ஆட்சி காலத்தில் தவறு இழைக்கப்பட்டதாக கூறப்படுவதை லூலா நிராகரித்துள்ளார். லூலாவின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது வீட்டுக்கு வெளியே நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மோதல்கள் நடந்துள்ளன.
சிரியாவின் விவகாரம் குறித்து விவாதிக்க ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன், இத்தாலி ஆகிய நாடுகளின் தலைவர்கள் தொலைபேசி மூலம் விவாதித்துள்ளனர். இந்த விவாதத்தின் போது அமைதி பேச்சுவார்த்தையை மீண்டும் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பேசினர். அங்கு மனிதாபிமான ரீதியிலான பிரச்சினைகள் அதிகரித்து வரும் நிலையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் தலைவர்கள் தெரிவித்ததாக ரஷ்யா அதிபர் மாளிகை கூறியுள்ளது. முன்னதாக தலைநகர் டமஸ்கஸின் புறநகர் பகுதியான தௌமாவில் அடையாளம் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
குடியேறிகள் விவகாரம் கிரேக்கத்தில் தீவிரமாக மோசமடைந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை ஐரோப்பிய ஒன்றியத்தை எச்சரித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் பல தமது எல்லைகளை மூடியுள்ளமையினால் ஆயிரக்கணக்கான குடியேறிகள் கிரேக்கத்தில் சிக்குண்டுள்ளனர் எனவும் ஐநா தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளுக்கிடையில் குடியேறிகளை பகிர்ந்து கொள்வது உள்ளிட்ட 6 அம்சங்கள் கொண்ட பரிந்துரையை ஐநா அகதிகளுக்கான அமைப்பு முன்வைக்கின்ற போதிலும் அதற்கு பல நாடுகள் கடுமையாக தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றன.
Europe-wide systems of responsibility for asylum seekers. So that would include the
creation of registration. ஐரோப்பிய ஒன்றிய வெளியெல்லைகளை பாதுகாக்க வேண்டுமென ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் அதிபர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். குடியேறி நெருக்கடிக்கு கூட்டு அணுகுமுறையை வலுப்படுத்தும் முயற்சியாக ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் டொனால்ட் டஸ்க் துருக்கியில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்.
2006 நடந்த கால்பந்தாட்ட உலகக்கோப்பை போட்டிகளை ஜெர்மனிக்கு வழங்கியதில் வாக்களிப்பு முறைகேடுகள் எதுவும் நடக்கவில்லை என்று சுயாதீனமான விசாரணை ஒன்று தெரிவித்துள்ளது. அதே சமயம் இதற்கான வாக்குகள் வாங்கப்படவில்லை என்று உறுதியாக கூற முடியாது என்றும், காரணம் இதில் தொடர்புடைய அனைவருடனும் தம்மால் பேச இயலவில்லை என்றும் இந்த விசாரணையை மேற்கொண்ட சட்ட நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜெர்மன் கால்பந்தாட்ட கழகம் இதுகுறித்து விசாரிக்கும்படி இந்த சட்ட நிறுவனத்திடம் கோரியிருந்தது. 2005 ஜெர்மனியின் கால்பந்தாட்ட கழகம் சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்திற்கு 6.7 மில்லியன் யூரோ கொடுத்திருந்த தகவல் வெளியானதை தொடர்ந்து இந்த விசாரணை அறிவிக்கப்பட்டது.
ஏமனின் தென்துறைமுக நகரான ஏதேனில் உள்ள ஒரு முதியோர் பாதுகாப்பு விடுதியில் அடையாளம் தெரியாத ஆயுததாரி ஒருவரால் இந்திய கன்னியாஸ்திரிகள் 4 உட்பட 16 கொல்லப்பட்டுள்ளனர் என ஏமன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று தெரிய வரவில்லை. மிகுந்த சிக்கலில் இருக்கும் ஏமன் அரசுக்கு அரபு வளைகுடா படையினர் ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
மத சுதந்திரத்தை கண்காணித்து வரும் அமெரிக்காவின் அரச நிறுவனம் ஒன்று இந்தியாவிற்கு செல்வதற்காக கோரியிருந்த விசா அனுமதியை இந்திய அரசாங்கம் மறுத்துள்ளது. இது தமக்கு ஆழ்ந்த ஏமாற்றத்தை கொடுத்துள்ளதாக தெரிவித்த சர்வதேச மத சுதந்திரத்திற்கான குறித்த நிறுவனத்தின் ஆணையாளர் தாம் விசா அனுமதியை பெறுவதற்காக தொடர்ந்தும் நடவடிக்கை எடுக்கப்போவதாக தெரிவித்தார். இந்த குழுவினரின் இந்தியாவிற்கான விசா அனுமதி குறித்து இந்திய அதிகாரிகளிடமிருந்து எதுவித கருத்துக்களும் இதுவரை வெளியாகவில்லை.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல்களுக்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மே 16 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடக்கிறது. கூடுதல் தகவல்களுடன் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அசாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலின் கால அட்டவணை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த 5 மாநிலங்களுக்கான வாக்குப்பதிவுகளின் முதல் கட்டம் வரும் ஏப்ரல் 4 தொடங்கி மே 16 இறுதி கட்டத்தோடு முடிவடைகின்றது. இந்த அனைத்து மாநிலங்களிலும் உள்ள தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை ஒரே கட்டமாக மே 19 என்று ஒரே தினத்தில் நடத்தப்பட்டு அன்றே முடிவுகளை அறிவிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகியுள்ள இன்றிலிருந்து அந்தந்த மாநிலங்களில் தேர்தல் சட்ட விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. இதனால் தமிழகம் உள்ளிட்ட இந்த மாநிலங்களில் இனி புது திட்டங்களை அறிவிக்கவோ நடைமுறைப்படுத்தவோ முடியாது. மேலும் தமிழகத்தின் அரசு கட்டிடங்களில் உள்ள தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களுடன் கூடிய சாதனைகளை விளக்கும் விளம்பரங்கள் அகற்றப்பட்டு வருகிறது. அம்மா குடிநீர், அம்மா உணவகம் உள்ளிட்ட அம்மா திட்டங்களின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் பயன்படுத்தப்படும் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கும் பணிகளும் துவங்கியுள்ளன. முறையான ஆவணங்கள் இல்லாமல் 50,000 ரூபாய்க்கு அதிகமான பணம் எடுத்து செல்லப்பட்டால் அது பறிமுதல் செய்யப்படும் என்றும் அதற்கான சிறப்பு வாகன சோதனைகளும் இன்று முதல் துவங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முறையற்ற பண பரிவர்த்தனைகளை தடுக்க சிறப்பு பறக்கும் படைகளை ஏற்படுத்தியுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அந்த சிறப்பு படைகளை கண்காணிக்க அவர்கள் பயணிக்கும் வாகனங்களில் GPS கருவிகளை பொருத்துவது போன்ற மற்ற சில ஏற்பாடுகளும் செய்யப்படுவதாகவும் கூறியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் 6 கட்டங்களாகவும், அசாம் மாநிலத்தில் 2 கட்டங்களாகவும், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளா மாநிலங்களில் ஒரே கட்டமாகவும் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று புதுடெல்லியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி இன்று அறிவித்தார்.
ஜெனரல் எலெக்ஷன்ஸ் டு தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு கவரிங் 234 அசம்பிளி கன்ஸ்டிடுவன்சிஸ்.
தமிழக சட்டமன்றத்தின் 234 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவும் ஒரே கட்டமாக நடைபெறும். ஏப்ரல் 22 முதல் வேட்பு மனு தாக்கல் நடைபெறும். மனு தாக்கலுக்கான கடைசி நாள் ஏப்ரல் 29. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவும் தமிழகம் மற்றும் கேரளா போன்று ஒரே கட்டமாக ஒரே தினத்தில் நடைபெறும். என்றார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி. மேலும் இந்தியாவில் முதல் முறையாக இந்த தேர்தலில் நோட்டா எனப்படும் யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்பதை வெளிப்படுத்துவதற்கு தனியாக ஒரு சின்னம் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் நசீம் ஜைதி தெரிவித்தார். இதேபோல வேட்பாளர்களின் புகைப்படங்களுடன் கூடிய வாக்கு இயந்திரங்களும் இந்த தேர்தலின் போது அறிமுகம் செய்யப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்கான கால அட்டவணை வெளியாவதற்கு முன்பாகவே அரசியல் கட்சிகளின் கூட்டணி முடிவுகள் குறித்தான தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த முடிவுகள் இன்னமும் முழுமையாக வெளியாகவில்லை. திமுக தலைமையிலான கூட்டணி, பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி, மக்கள் நல கூட்டணி போன்ற கூட்டணி கட்சிகள் தேமுதிகவின் முடிவை பெரிதும் எதிர்நோக்கி காத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன.
ஜெயக்குமார் அளித்த குறிப்பாது. தேச துரோக குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் அமைப்பு தலைவர் கண்ணையா குமார் நேற்றிரவு சக மாணவர்கள் மத்தியில் நிகழ்த்திய உரை சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் முக்கிய விவாதப் பொருளாக பரவி வருகின்றது. இதுதொடர்பான குறிப்பொன்றுடன் முரளிதரன். தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கண்ணையா குமார் பிணையில் விடுவிக்கப்பட்ட பிறகு பல்கலைக்கழக வளாகத்தில் ஆற்றிய உரை இந்தியா முழுவதும் சமூக வலைதளங்களில் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்திய நாடாளுமன்றத்தின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட முகமது அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டதை கண்டித்து கூட்டம் நடத்திய போது இந்தியாவுக்கு எதிராக கோஷமிட்டதாக கூறப்பட்டு தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கண்ணையா குமார் வியாழக்கிழமையன்று ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட கண்ணையா குமார் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக பல்கலைக்கழக வளாகத்தில் எந்த இடத்தில் பேசினாரோ அதே இடத்தில் மீண்டும் உரை ஒன்றை நிகழ்த்தினார். இதனை கேட்க 3,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கே திரண்டிருந்தனர். தனது செயல்பாடுகளில் தோல்வியடைந்துவிட்ட மத்திய அரசு அதிலிருந்து கவனத்தை திருப்பவே தன்னை குறிவைத்ததாக கண்ணையாகுமார் இந்த உரையில் கூறினார். இந்தியாவின் ஊழல் நடைமுறைகளிலிருந்து சுதந்திரம் கேட்கிறோமே தவிர இந்தியாவிலிருந்தே விடுதலை கேட்கவில்லை என அந்த பேச்சில் கண்ணையாகுமார் தெரிவித்தார்.
நாங்கள் எதிர்பார்க்கும் விடுதலை என்னவென்றால் பசியிலிருந்து, ஏழ்மையிலிருந்து, கொடுமையிலிருந்து விடுதலை ஆகியவைதான். பெண்கள், தலித்துக்கள், சிறுபான்மையினரின் உரிமைக்கான போராட்டத்திலிருந்து விடுதலை கேட்கிறோம். இந்த விடுதலையை நாங்கள் அரசியல் சாசனத்தின் எல்லைக்குள் பெறுவோம். அந்த விடுதலையை இந்த நாடாளுமன்ற அமைப்பிற்குள், நீதி அமைப்பிற்குள் பெறுவோம்.
அரசின் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடப்போவதாகவும் கண்ணையாகுமார் கூறினார். கண்ணையாகுமாரின் இந்த உரை சமூக வலைதளங்களில் தற்போது தீவிரமாக விவாதிக்கப்பட்டும் பரப்பப்பட்டும் வருகிறது. கண்ணையாகுமாரின் பேச்சு இந்தியாவில் பல தொலைக்காட்சிகளில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்ட நிலையில் இந்தியாவிலும் உலக அளவிலும் ட்விட்டரில் இன்று ட்ரெண்டிங்கில் இருந்து வருகிறது. கண்ணையாகுமாரின் பேச்சு யூடியூப் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு மிக வேகமாக பகிரப்பட்டும் வருகிறது. 2001 இந்திய நாடாளுமன்றத்தின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட முகமது அப்சல் குரு 2013 தூக்கிலிடப்பட்டார். அதனை நினைவு கூறும் விதமாக பிப்ரவரி 9 நடத்தப்பட்ட கூட்டத்தில் பேசிய கண்ணையாகுமார் இந்தியாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார் என்று குற்றம் சாட்டப்பட்டது. பிப்ரவரி 13 இது தொடர்பாக கண்ணையாகுமார் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு மேலும் 2 மாணவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டனர். தில்லி உயர்நீதிமன்றம் கண்ணையாகுமாருக்கு ஜாமீன் வழங்கியதை அடுத்து கடந்த வியாழக்கிழமையன்று கண்ணையாகுமார் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்.
முரளிதரன் அளித்த குறிப்பு அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் சட்டவிரோத சிறுநீரக வியாபாரத்தில் வெளிநாட்டவர்கள் ஈடுபடுவதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சட்டவிரோத வலையமைப்பை இலக்கு வைத்து நடத்தப்படும் தேடுதல்களின் போது இந்தியர்கள் சிலர் கொழும்பில் கைதாகியிருப்பதாக உள்நாட்டு ஊடக தகவல்கள் கூறுகின்றன. கொழும்பிலிருந்து KS உதயகுமார் அனுப்பியிருக்கின்ற குறிப்பு இது.
கொழும்பு நகரம் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் இந்தியர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதன்படி சட்டவிரோதமாக கொழும்பு ஹெவ்லாக் பகுதியில் தங்கியிருந்த 2 இந்தியர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நபர்களின் வயிறு பகுதியில் வெட்டு காயங்கள் காணப்பட்டதாக தெரிவித்த போலீசார் இவர்கள் இலங்கை வந்து சட்டவிரோதமான முறையில் சிறுநீரக விற்பனையில் ஈடுபட்டுள்ளார்களா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். எனவே மேலதிக விசாரணைகளுக்காக இந்த 2 சந்தேக நபர்களும் கொழும்பு குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை கொழும்பு நகரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த மேலும் 6 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று மாலை கொழும்பு வெள்ளவத்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் ஒன்றின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்தது. கைது செய்யப்படும் போது இவர்கள் வெள்ளவத்தை பகுதியில் அமைந்துள்ள மாடி வீடொன்றில் தங்கியிருந்தனர். இவர்களின் விசா அனுமதி பத்திரங்கள் காலாவதியாகியுள்ளதாக தெரிவித்த போலீசார் சந்தேக நபர்கள் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு குடிவரவு சட்டத்தின் கீழ் நாடு கடத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். இதேவேளை கடந்த சில தினங்களாக சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த இந்தியர்கள் பலர் நாட்டின் வடகிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் வைத்து கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மறு அறிவித்தல் வழங்கும் வரை வெளிநாட்டவர்களுக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு இலங்கையில் அமைந்துள்ள சகல தனியார் வைத்தியசாலைகளுக்கும் அண்மையில் உத்தரவொன்றை பிறப்பித்தது. இலங்கை வைத்தியர்கள் சிலர் சட்ட விரோதமான முறையில் சிறுநீரக அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளிப்படுத்திய பின்னரே சுகாதார அமைச்சு இந்த உத்தரவை பிறப்பித்தது. இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக ஆராய்வதற்கு சுகாதார அமைச்சு 5 நபர்கள் அடங்கிய குழுவொன்றை நியமித்த போதிலும் அதன் விசாரணை அறிக்கை இதுவரை பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
கே சுதீகுமார். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் உள்ள தமது காணிகளை அரசாங்கம் தாமதிக்காமல் விடுவிக்க வேண்டும் என்று கோரி முகாம்களில் தங்கியிருக்கின்ற மக்கள் சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியிருக்கின்றனர். இது தொடர்பான குறிப்பொன்றுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்டு கடந்த பல வருடங்களாக முகாம்களில் வசித்து வரும் மக்கள் தங்களை தமது சொந்த காணிகளில் சென்று குடியேறுவதற்கு அனுமதிக்குமாறு கோரி இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். சுன்னாகம் கண்ணகி முகாம் பகுதியிலேயே இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. அரசு அதிகாரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், வடமாகாண சபையினர் உள்ளிட்ட பலரிடமும் தமது கோரிக்கையை தெரிவித்த போதிலும் அதனால் எந்த பலனும் ஏற்படவில்லை என அவர்கள் கூறுகின்றனர். இலங்கைக்கு வருகை தந்திருந்த பிரித்தானிய பிரதமர் டே டேவிட் கமரன், ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அல் ஹுசைன் மற்றும் ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட பலருக்கும் தமது வேண்டுகோளை முன்வைத்திருந்த போதிலும் பிரச்சினைக்கு முடிவு ஏற்படவில்லை என இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்களில் ஒருவராகிய கோணப்பிளவு முகாம் தலைவர் பொன்னுத்துறை இன்பராசா அவர்கள் கூறுகின்றார்.
கட்சிகளை நம்பி எங்களுக்கு எந்தவித நன்மை நடவர போறதில்லை. நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தா தான் எங்களை சொந்த இடத்துக்கு போகலாம். எடுத்த முயற்சி தான் இது. இதுல வந்து ஊர்வலமாக நாங்கள் சொந்த இடத்துக்கு போவோம். அதிலேயும் தடை ஏற்பட்டால் எங்கள்ட மக்கள்கிட்ட உயிர் அவலத்தையும் கடலில் நீக்குவோம் என்று சொல்லி நாங்கள் அறிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உணர்வு பூர்வமாக அப்படி ஒரு செயல்பாட்டை செய்வோம் என்றதை நான் முழுமையாக தெரிவித்துக் கொள்றேன். எங்களுக்கு வந்து இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் இல்லை. எங்கட மக்கள்கிட்ட மீள் குடியேற்றம் முழுமையா நிறைவேறும் என்றதில் ஒரு இயக்கத்தோடையும் ஒரு கவலையோடையும் இருக்கிறோம்.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தமது முகாமுக்கு வந்திருந்த போது 6 மாத காலத்தில் தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என உறுதியளித்திருந்ததாகவும், இருப்பினும் தங்களுடைய காணிகள் பலாலி விமானத்தள அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்படும் என்று வெளியாகியுள்ள அறிக்கை தங்களுக்கு அச்சத்தை மூட்டியிருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
இந்த 6 மாத இடவழிக்கு அவர் சொன்ன வடிவங்களை சொந்த இடத்துல உள்ள குடியமைத்து வேறு நாங்கள் முழுமையாக அரசாங்கத்தை ஜனாதிபதியை நம்பி இருக்கிறோம். அப்படியும் இருந்து இந்த போராட்டம் செய்யறது காரணம் என்னன்னு சொன்னா, கச்சேரியில நடந்த மீட்டிங்ல மக்களின் முழுமையான பங்களிப்பும் கருத்தும் வந்து முதலாவது மீள்குடி ஏற்றம், அதுக்கு பிறகுதான் அபூர்த்தி என்று சொன்ன நிலைமையில இருக்க பேப்பர்ல விட்டு அறிக்கை எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. நாங்கள் ஒரு ரோட்டில் போய் ஒரு வன்முறையை தூண்டுறதுக்காகவும் இந்த போராட்டத்துக்கு கீழே ஜனாதிபதிக்கு ஞாபகம் ஊட்டும் விதமாகவும் எங்கள்கிட்ட மக்களிட பிரச்சனையை ஞாபகப்படுத்தி வைக்கணும் தான் நாங்கள் தொடர்ச்சியா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நலமுறை நிலையத்திலையும் இந்த போராட்டத்தை செய்ய போறோம்
என்றார் பொன்னுத்துறை இன்பராசா அவர்கள்.
மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் 87 பேரின் எலும்புக்கூடுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி தொடர்பான விசாரணையில் காவல்துறையினர் அக்கறையின்றி செயற்படுவதாக மன்னார் நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. இது தொடர்பான குறிப்பொன்றுடன் மீண்டும் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமேற்கே மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழி வழக்கு விசாரணைகளில் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் மந்தமான செயற்பாட்டை கடிந்துள்ள மன்னார் மாவட்ட நீதிமன்றம் அரச சட்டத்தரணி ஒருவரை நீதிமன்றத்தில் முன்னிலையாவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு இன்று உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த மனித புதைக்குழியிலிருந்து எடுக்கப்பட்டிருந்த 87 மனித எலும்புக்கூடுகள் உள்ளிட்ட மனித எச்சங்களின் மாதிரிகளை வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றின் சட்ட மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த மனிதர்கள் உயிரிழந்த காலத்தை நிர்ணயம் செய்யும் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு காவல்துறையினருக்கு நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியிருந்தது. ஆயினும் அது குறித்த நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள காலதாமதம் காரணமாகவே இந்த நடவடிக்கைக்கான உத்தரவை நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் காணாமல் போயிருப்பவர்கள் சார்பில் முன்னிலையாகியிருந்த சட்டத்தரணி VS நிரஞ்சன் அவர்களிடம் இது பற்றிய கூடுதல் தகவல் என்ன என கேட்டேன்.
இன்று விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு மேலதிக அறிக்கை சமர்ப்பி ஏலவே நீதிமன்றத்தின் கட்டளைக்கிணங்க மனித எச்சங்கள் 87 மாதிரிகளை எடுத்து வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றின் அதன் கால நிர்ணய அளவினை அளவிடுவதற்காக நடவடிக்கை எடுக்குமாறு ஒரு கட்டளையை பிறப்பித்தது. அதற்கு அமைவாக இன்றைய மேலதிக அறிக்கையில் அந்த குறிப்பிட்ட 3 நிறுவனங்களும் பேரு, அர்ஜென்டினா, கோட்டமாலா போன்ற நாடுகளில் இருப்பதாகவும், அந்த நாடுகளினுடைய தூதுவர் ஆலயங்கள் இலங்கையில் இல்லாதபடியால் அந்த தூதுவர் ஆலயங்கள் ஊடாக அந்த நிறுவனங்களின் தொடர்புகளை மேற்கொள்ள முடியாமல் இருப்பதாலும் அவர்களுக்கு ஒரு மின்னஞ்சல் மூலம் தகவல் அனுப்பியிருப்பதாகவும், அதற்கு பதில் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் மேலதிக அறிக்கை மூலம் அதை நீதிமன்றத்தில் கவனத்தில் கொண்டு வருவதாக கேட குற்ற புலனாய்வு பிரிவினர் CID தெரிவித்திருந்தார்கள். இந்த இடத்தில் காணாபூர்வ சார்பாலான சட்டத்தரணிகள் என்ற வகையில் நாம் இந்த 3 நிறுவனங்கள் சம்பந்தமான மேலதிக தகவல்களையும் அவர்களுடன் சம்பந்தமான விவரங்களையும் தருவதற்கு நாம் தயாராக இருப்பதாக நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தோம். இந்த இடத்தில் நீதிபதி AG அலெக்ஸ்ராஜ் அவர்கள் சிஐடியினரின் அசமர்த்த போக்கும் காலத்தினை பிரியமாக்குவதாகவும், அதனால் இந்த வழக்கு சட்டமாதிப திணைக்களத்தின் மூலம் ஒரு அரச சட்டத்தரணிகள் ஆஜராக வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். இந்த வழக்கு மீண்டும் சித்திரை மாதம் 4 அழைக்கப்படும்
என்றார் சட்டத்தரணி நிரஞ்சன் அவர்கள்.
மாணிக்க வாசகம் அளித்த குறிப்பது, மலேக தோட்டத் தொழிலாளர்கள் கோருகின்ற சம்பள உயர்வை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி JVP என்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியினர் ஹட்டன் நகரில் இன்று போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றனர். இது தொடர்பான குறிப்பொன்றுடன் உதயகுமார்.
இலங்கையில் தேயிலை மற்றும் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பை தீர்மானிக்கும் கூட்டு ஒப்பந்தத்தை புதுப்பிக்க அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஹட்டன் நகரில் இன்று தொழிலாளர்கள் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஜேவிபியின் தொழிற்சங்க பிரிவான அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்கவாதிகள் உட்பட பெரும் எண்ணிக்கையிலானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். தோட்ட தொழிலாளர்களின் நலன்களை அடிப்படையாக கொண்டு தொழிற்சங்கங்களுக்கும் தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் இடையில் 2 வருடங்களுக்கு 1 தடவை ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்படுகின்றது. இறுதியாக செய்து கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தம் காலாவதியாகி 1 வருடமாகின்ற போதிலும் இதுவரையில் புதுப்பிக்கப்படவில்லை என்கின்றார் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஜேபிபி தலைவர்களில் ஒருவரான லால் காந்த. தோட்ட தொழிலாளர்களுக்கு 3 வருடங்களுக்கு முன்புதான் இறுதியாக சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இறுதியாக 2013 மார்ச் மாதம் 31 கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தமும் காலாவதியாகி 1 வருடமாகிவிட்டது. இதுவரை கூட்டு ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படவில்லை. இதனால் தற்போதைய வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப சம்பள உயர்வும் கிடைக்கவில்லை. இந்த கூட்டு ஒப்பந்தம் உடனடியாக புதுப்பிக்கப்பட வேண்டும். தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும். இதில் அரசாங்கம், ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரி உடனடியாக தலையிட வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதே இந்த போராட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் என்றார் ஜேவிபி மத்திய குழு உறுப்பினர் லால் காந்த. 1991 தொடக்கம் நடைமுறையில் இருந்து வந்த இந்த கூட்டு ஒப்பந்தம் இம்முறைதான் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதாக கூறுகின்றார் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் கே செல்வராஜ்.
புதிய நல்லாட்சி என்ற பெயரில் வந்த இந்த கூட்டு அரசாங்கம் தலவக்கலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கே இன்றைய பிரதமர் தோட்ட தொழிலாளர்களுக்காக 1000 ரூபாய் சம்பளம் தருவதாக கூறினார். இன்று ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான மைத்ரி ரணிலின் கூட்டாட்சி இந்த நாட்டிலே நடக்கின்றது. இதுவரைக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் கூட்டுவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும்
என்றும் குறிப்பிட்டார் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் கே செல்வராஜ்.
உதயகுமார் அளித்த குறிப்பது, தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை நிர்ணயிக்கின்ற கூட்டொப்பந்தம் காலாவதியாகி 1 ஆண்டு கடக்கின்ற நிலையிலும் அது இன்னும் ஏன் புதுப்பிக்கப்படவில்லை என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மூத்த தலைவர் முத்து சிவலிங்கம் அவர்களிடம் கேட்டேன்.
துரஷ்டவசமா இது வந்து இது ஒரு உற்பத்தியோட சம்பந்தப்பட்ட விடயம். பெரும்பாலும் இலங்கை தேயிலையை வாங்குறது ஈராக், ஈரான் போல மிடில் ஈஸ்டும் ரஷ்யா இப்படி நாடுகள், லிபியா இப்படி நாடுகள் தான் வாங்கினாங்க. அங்கேதான் அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் யுத்த சூழ்நிலை காரணமாகவும் அவங்க தேயிலை இருக்கிறத மிகவும் குறைச்சிருக்காங்க. எனவே தேயிலை சந்தப்படுத்துறதே முதல்ல கஷ்டமா இருக்கு. அப்படி சந்தப்படுத்தின பிறகு கூட விலைகள் ரொம்ப சரிவு அடைஞ்சிருக்கு. ஆகையினால இந்த நேரத்தில் கூட்டு ஒப்பந்தம் பேரம் பேசுற போது எந்த நிலையிலையும் கம்பெனிக்காரங்க ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்படி இருக்கிறதான் இது தள்ளியே போகுது. அதே நேரம் இது காலாவதி ஆகியிருந்தாலும் கூட நல்ல விலை வந்த உடனே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க இது பொருத்தமா இருக்கும். இப்ப போய் மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்கிறதுனால தேயிலை தோட்ட கம்பெனிகள் எனக்கு ஒத்துக்கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதே நேரம் தொழிலமைச்சர் இதை தலையிட்டு தோட்டத்துறையோட சம்பளம் 100 ரூபாய் ஒரு நாளைக்கு கூட்டுறோம், அது ஒரு தற்காலிக ஏற்பாடான செய்திருக்காருன்னு சொல்லி உறுதியளித்திருந்தார் பாராளுமன்றத்தில் கூட. இப்ப சொல்றாரு இப்ப 9 தேதி பாராளுமன்றத்துக்கு திரும்பி கொண்டு வரேன் இருக்காரு. அந்த நேரத்துல அது இந்த 100 ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு.
தேயிலை விலை என்பது காலத்தை காலம் உலக சந்தையில் கூடி குறைந்து கொண்டுதான் இருக்க போகிறது. ஆனால் இந்த மக்கள் எவ்வளவு காலம் காத்திருப்பது? அவர்களுடைய சம்பள அதிகரிப்புக்காக கிட்டத்தட்ட 1 வருடம் காத்திருந்து விட்டார்களே.
லாபத்தில் இயங்குற கம்பெனி வந்து இல்லை இன்னைக்கு இலங்கையில தேயிலை. ஏன்னா இது 4-5 ஆண்டுகளாக இப்படி குறைந்து வந்தும் கூட பேச்சுவார்த்தை கலந்துகிட்டு சம்பள உயர்வு வாங்கிருக்கு. எங்களுக்கு பிரச்சனை இல்லாம ஒரு முறை கோடிக்கணக்கான ரூபாய் அரியர்ஸ் வாங்கணும். மார்ச் மாசம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் பண்ணாம சூழ்நிலை மாறி இருந்ததுனால அக்டோபர் மாசம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பளம் வாங்கணும். அப்ப மார்ச்ல இருந்து சம்பளம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு லாபம் இருந்தது. இன்னைக்கு சூழ்நிலையில லாபம் இல்லைங்கிறது தெரியுது. ஏன்னா ரொம்ப கம்பெனிகள் இப்ப 7 இந்த மார்க்கெட்ல போட்டிருக்காங்க. இப்ப கை மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா விலைவாசி ஏறிட்டா உடனடியா சம்பள வாய்ப்பு பேச்சுவார்த்தை நடத்துவோம். அதனால இப்ப அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு மானியம் கொடுக்கறதுக்கு. அதனாலதான் இந்த 100 ரூபாய் தற்காலிக இருக்காங்க. அது கொடுத்த பிறகுதான் பேச்சுவார்த்தை அரசாங்கத்தோட நாங்க பேசணும்.
மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்கம் இன்று ஹட்டன் நகரில் சம்பள அதிகரிப்பை வலியுறுத்தி ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறது. ஆனால் நீங்கள் தான் வந்து மலையகத்தில் மிகப்பெரிய தொழிற்சங்கம், உங்களுக்கு தான் அதிகமான உறுப்பினர்கள் சந்தா பணம் செலுத்துகிறார்கள். ஆனால் உங்கள் தரப்பிலிருந்து இப்படியான ஒரு நடவடிக்கை முன்வைக்கப்படவில்லை, இப்படியான போராட்டங்கள் எதுவும் நடத்தப்படவில்லை என்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறதே.
ஒரு போராட்டம் நடத்தி நிறுத்தி அதனால ஒண்ணுமே நடக்காதுன்னா மக்களை வீதியில நிறுத்தி அனாவசியமா நேரத்தை வீணாக்குறது. அதை ஜேவிபி கட்டிக்காரங்க எப்போதுமே செய்வாங்க. இன்னைக்கு நடந்த போராட்டத்தினால எதுவும் நடக்க போறதில்லை. அவங்க இது வந்து கம்பெனிகளுக்கு ஒரு சாதகமா போய் முடியும். இந்த மாதிரி போராட்டங்கள் சந்தான நிறுத்த விஷயங்கள் தொழிலாளர்களுக்கு வர போறதில்லை.
ஆனால் உங்களை போன்ற தொழிற்சங்கங்கள் இந்த சம்பள உயர்வு விடயத்தில் அரசாங்கத்துக்கோ அல்லது கம்பெனிகளுக்கோ போதிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்கின்ற விமர்சனம் தான் பொதுவாக தொழிலாளர்கள் தரப்பிலிருந்தும் மற்ற அரசியல் கட்சிகள் தரப்பிலிருந்தும் வைக்கப்படுகிறது.
நாங்கள் அனுபவப்பட்ட தொழிற்சங்கம் கூட்டு கமிட்டி மூணு தொழிற்சங்கங்களும் பெரிய அனுபவப்பட்டவங்க. எங்களுக்கு தெரியும் தொழிலாளிகள் எப்போ வீதியில் இறங்கி போராடினா என்ன லாபம் கிடைக்கும். வீதியில் இறங்கி போராடின கட்சிகள் எதுவுமே இதை செய்ததே கிடையாது. அழுத்தம் கொடுக்கறதெல்லாம் அதை சும்மா அந்த நேரத்துக்காக மக்களை திசை திருப்பி ஒண்ணுமில்லாம பண்ண. ஆனா இதே ஜேவிபி தான் 1971 ஆரம்பிச்சதுலேருந்து இந்திய வம்சாவளி மக்களுக்கும் அதாவது இந்திய எதிர்ப்பு எத்தனையோ போராட்டங்களை நடத்தி தேயிலை தோட்டங்களை மூட வச்சாங்க. ஊவா பகுதியில துளசியை கொடுத்து மக்களை வேலைக்கு வர வேணாம்னு மாதக்கணக்கில் வீட்டில இருந்து பத்தி போட்டவங்க, எத்தனை தொழிற்சாலையை எரிச்சு குடிச்சவங்க. இன்னைய தலைமை மாறி இருக்கலாம், ஆனா அவர்களோட கொள்கை மாறி இருக்கான்னு எனக்கு தெரியல.
இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முத்து சிவலிங்கம். இனி அறிவியல் குறிப்பொன்று. உடலில் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய செல்களுக்கு உள்ளே இருக்கும் பலவீனத்தை கண்டறிந்திருப்பதாக கூறுகின்ற பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் நோய் முற்றிய நிலையில் கூட அதற்கு சிகிச்சை வழங்குவதற்கு இந்த கண்டுபிடிப்பு வழிவகுக்கும் என்று நம்புகின்றனர். இது பற்றிய குறிப்பொன்றுடன் பிரதீபன் புனிதசீலன்.
மனித உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு கட்டமைப்பை ஒழுங்குபடுத்தி புற்றுநோயை அழிக்கும் முறையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என தாம் நம்புவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். புற்றுநோய் செல்களில் உள்ள பலவீனத்தை கண்டுபிடித்து நோயை இலக்கு வைப்பதற்கு இந்த சிகிச்சை முறையை யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் ஆய்வாளர்கள் உருவாக்கியுள்ளனர். புற்றுநோய் உள்ள செல்களுக்கு உள்ளே இயல்பாகவே இருக்கும் ஒரு பெரும் பலவீனத்தை தாம் கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கும் பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் இது நோய் முற்றிய நிலையில் கூட அதற்கு தனிப்பட்ட வகையில் சிகிச்சை வழங்க வழியை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். உடலின் சிறப்பான நோய் தடுப்பு செல்லான டி செல்கள் புற்றுநோயை கண்டறிந்து தாக்க வழி ஏற்படுத்துவதாகவே இந்த முக்கிய கண்டுபிடிப்பு உள்ளது. இந்த சிகிச்சை முறைமை இன்னமும் மனிதர்களில் சோதித்து பார்க்கப்படவில்லை என தெரிவிக்கும் விஞ்ஞானிகள் இன்னும் 2 ஆண்டுகளில் பரிசோதிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். இந்த சிகிச்சை முறைமை பற்றி அறிவியல் சஞ்சிகையொன்றில் விளக்கப்பட்டுள்ளதுடன் இது பணச்செலவு மிக்க ஒரு சிகிச்சை முறை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு சாத்தியமான ஒன்றை என தெரிவித்துள்ள துறைசார் வல்லுநர்கள் எவ்வாறாயினும் நடைமுறையில் மேலும் சிக்கலானது எனவும் தெரிவித்துள்ளனர். புற்றுநோய் தொடர்பான ஆய்வில் ஈடுபடும் கேன்சர் ரிசர்ச் UKவின் ஆதரவுடன் இந்த புதிய கண்டுபிடிப்பினை மேற்கொண்டுள்ள ஆய்வாளர்கள் இதனை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் புற்றுநோய்க்கான புதிய சிகிச்சை முறைகள் பல கண்டுபிடிக்கப்படலாம் என்ற நம்பிக்கையையும் வெளியிட்டுள்ளனர். புற்றுநோய் கட்டிகளை அழிப்பதற்கு நோய் எதிர்ப்பு கட்டமைப்பை தயார்படுத்தும் இவ்வாறான சிகிச்சை முறை முன்னரும் முயற்சிக்கப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய ஆய்வாளர்கள் ஆனாலும் புற்றுநோய்க்கான தடுப்பு மருந்துகளை தயாரிப்பதில் பெரும் தோல்விகளை அவர்கள் சந்தித்திருந்தனர் எனவும் சுட்டிக்காட்டினர்.
இனி விளையாட்டுச் செய்தி ஒன்று. ஆசியா கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் இலங்கை அணி சோபிக்க தவறியமைக்கு வேகப்பந்து வீச்சாளர் லசித் மாலிங்க உபாதை காரணமாக ஓய்வெடுக்க நேரிட்டமையும் முக்கிய காரணம் என்று கிரிக்கெட் ஆர்வலர்கள் கருதுகின்றனர். இந்த நிலையில் அடுத்த வாரம் துவங்க இருக்கின்ற T20 உலகக்கோப்பை போட்டிகளில் அவர் விளையாடும் அளவுக்கு தேறிவிடுவாரா என்ற கேள்விகளுக்கு லசித் மாலிங்க அளித்த பதில்களை தொகுத்து தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
அண்மையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகளில் இலங்கை அணி மோசமாக விளையாடி வருவதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. லசித் மலிங்க உபாதை காரணமாக சில போட்டிகளில் விளையாடாமல் விலகியிருந்ததுடன் அவருக்கு பதிலாக அணியில் திசர பெரேரா விளையாடியிருந்தார். லசித் மலிங்கவின் பாதத்தில் ஏற்பட்டுள்ள உபாதையே அவர் போட்டிகளில் பங்கு பெற்ற முடியாமல் போனதற்கு காரணம் என முன்னர் தகவல்கள் தெரிவித்திருந்தன. ஆனாலும் அணியின் மூத்த வீரர் எனும் வகையில் தன்னுடைய முழுமையான பங்களிப்பை கொடுக்க முயற்சிப்பதாக தெரிவித்த அவர் அது முடியாது போகும் நிலையில் ஓய்வு பெறும் முனைப்பில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் இந்த மாதம் இந்தியாவில் ஆரம்பமாக உள்ள T20 உலகக்கோப்பை போட்டிகளில் தான் விளையாட உள்ளதாக தெரிவித்தார்.
எதிர்வரும் 16ஆம் தேதி உலகக்கோப்பை விளையாட்டு நடக்கின்றது. எனக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் சிகிச்சைகளின் அடிப்படையில் அந்த போட்டியில் சிறந்த முறையில் விளையாட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நான் உலகக்கோப்பை போட்டியில் விளையாட வேண்டும் என்பதை எமது அணியில் இருக்கின்ற அனைவரும் எதிர்பார்க்கின்றார்கள்
என்று கூறிய அவர், ஓரிரு போட்டிகளில் தோல்வியடைந்தமையினால் இலங்கை அணியை குறைத்து மதிப்பிடுவது தவறு எனவும் தெரிவித்தார்.
பலபான் நமக்கு நாங்கள் கடந்த காலங்களில் சில போட்டிகளில் தோல்வியடைந்தது எங்களது அனைத்து திறமைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது. கடந்த 7 வருடங்களில் 5 உலகக்கோப்பைகளில் பங்கு பற்றி 2 போட்டிகளை நாங்கள் வெற்றி கொண்டிருக்கின்றோம். எனக்கு தெரிந்தவரை முக்கியமான அனைத்து போட்டிகளிலும் நாங்கள் எங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வந்திருக்கின்றோம். எனவே இனிவரும் போட்டிகளில் சிறந்த முறையில் எமது அணி செயற்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது
என்று தெரிவித்தார் லசித் மாலிங்க.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.